ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இப்ப சிவம் நிலைத்த பொருள் சத்து, உலக பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை அசத்து. உயிரை எந்த வகையில சேர்ப்பது, எந்த கேட்டகரியில வைப்பது? அருமையா சொல்ற, உயிர் இருக்குதே இதுதான் அசத்தாகிய உலகத்தையும் அறிந்து அதை அனுபவித்து வருவது. இதே உயிர் தான் பக்குவம் வந்த பிறகு சத்தாகிய சிவத்தை அறிந்து சிவத்தையும் அனுபவிக்க வேண்டியது இந்த உயிர் தான். அனுபவம் என்பது உயிருக்கு மட்டுமே உண்டு, நமக்குன்னு ஒரு சிறப்பு பண்பு எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா உண்டு, அந்த பண்பு சிவபெருமானுக்கு கூட கிடையாது. என்ன அப்படி சிறப்புன்னா, அனுபவம் என்பது நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஜடப்பொருளாகிய உலகத்துக்கும் இல்லை, பேரறிவு பொருளாகிய சிவத்துக்கும் இல்லை. சிவம் பேரறிவு பொருள் தான், ஆனா அனுபவம் இல்லை இல்லையா. இவ்வளவு அறிவிற்கு முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், தன்வயத்தனாதல், இப்படி என் குணங்கள் இவ்வளவு சிறப்பு இருந்தோம் அவரால் ஒண்ணுமே அனுபவிக்க முடியாதா, இடப்பாவமே அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிடக்கூடாது. என்ன உலகத்துல நம்ம ஒருவரோ சொல்லுவோம், சிலருக்கு நிறைய செல்வம் இருக்கு ஆனா அனுபவிக்க முடியாம ஏதோ உடல்ல நோய் இருக்கு அப்படின்னா நம்ம அப்ப சொல்லுவோம், இறக்கப்பட்டு சொல்லுவோம், அடடா இவ்வளவு இருந்தும் அவரால் எதுவும் அனுபவிக்க முடியலன்னு. யார சொல்லலாம், அனுபவம் தேவை என்ற நிலையில் இருப்பவர்கள் உயிர்கள். அனுபவம் என்பது நமக்கு எல்லாம் தேவை இல்லையா. அனுபவத்தை நாடி நிற்கின்ற, அனுபவம் தேவை என்று அனுபவத்தை சார்ந்து இருக்கின்ற உயிர்களை சொல்லும் போது ஆகா இவ்வளவு இருந்தும் அனுபவம் இல்லையான்னு சொல்லலாம். அவன் அனுபவத்தின் அனுபவம் எல்லாம் தேவையில்லை என்ற நிலையில் இருப்போம் சிவபெருமான் இல்லையா. ஆகையினாலே அவனும் போய் அனுபவம் இல்லையா என்று நாம இறங்கி சொல்வதற்கு வழி இல்லை. ஆகா எப்படிப்பட்ட பெருநிலை எம்பெருமானுடைய நிலை என்று அது வியந்து போற்றுவதற்குரிய நிலை. அதை வந்து ஒரு நயமாக திருவாசகத்திலே சொன்னார்கள் வாதவுரடிகள், நயமாக சொன்னார்கள். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர் இல்லையா. நீ என்னை கொண்டாய் ஆனா உன்னையே எனக்கு தந்து விட்டாய். ஆனா நம்ம ரெண்டு பேர்ல யாரு சாமர்த்தியசாலி, ஏன்னா உன்னை பெற்றதுனால நான் முடிவில்லா ஆனந்தம் பெற்றேன், என்னை பெற்றதுனால நீ எந்த அனுபவத்தையும் பெறலையே என்று சொல்கின்றார். இதன் மூலம் இறைவனுக்கு அனுபவம் கிடையாது, அவர் பேரின்ப பொருளாக விளங்குபவரே ஒழிய அவருக்கு என்ற எந்த அனுபவம் கிடையாது. அனுபவமே தேவையில்லை என்பது அவருடைய பெருநிலை. இது அனுபவம் அமைதியா சிந்திச்சு பார்த்தாதான் இது எவ்வளவு பெரிய பெருநிலைன்னு விளங்கும். அனுபவமே தேவையில்லை என்பது அது இறைவன் ஒருவனுக்கே உரிய நிலை, அனுபவம் கடந்த நிலை. பேரறிவு இருந்து அனுபவம் கடந்த நிலை, ஆனா உலகத்துக்கும் அனுபவம் கிடையாது, அது வந்து அது ஜடம், அனுபவிக்க முடியாது அந்த நிலை. அது அனுபவம் கடந்த நிலை, அது மேலான நிலை. அப்ப அனுபவம் வேண்டும், அனுபவம் வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற பொருள் அதான் நாம, இடைப்பட்ட பொருள் இல்லையா. ஆகவே பெத்த காலத்திலே அசத்தாகிய உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து உலகத்தின் மயமாக இருப்பது, முத்தி காலத்திலே சத்தாகிய சிவத்தை அறிந்து அந்த சிவத்தை அனுபவித்து சிவமயமாக இருப்பது எதுவோ அதுதான் உயிராகிய நாம. அப்போ நாம நம்மளை அசத்து என்று சொல்வதா சத்து என்று சொல்வதா? நாம அசத்தாகிய உலகமும் அல்ல, சத்தாகிய சிவமும் அல்ல, இரண்டிற்கும் வேறான பொருள். ஆனால் எதை சார்ந்தமோ அதன் மயமாக விளங்குவோம். அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கிறோம், எப்படி அசத்தாகிய உடம்பின் வாயிலாக சார்ந்திருக்கிறோம். ஆகவே நமக்கென்று ஒரு இல்லம் நாம கட்டியிருக்கின்றோம், வீடு கட்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பு தான் நமக்கு ரொம்ப நெருக்கமான வீடு. ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பதிகத்துல சொல்றார், என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் அறிந்து இது நம் இல்லம் என்று உடம்பையே இல்லம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த உடம்பாக இல்லத்தை கொண்டு வாழ்வதற்கு இன்னொரு இல்லம். ஆகையினாலே நாம இந்த அப்படி உடம்பாகிய அசத்தை சார்ந்திருக்கும் போது அந்த உடலின் மயமாகவே இருக்கிறோம். சத்தாகிய சிவத்தை சார்ந்து விட்டால் அந்த சத்தாகிய சிவமயமாகவே இருப்போம். ஆகவே சார்ந்ததன் மயமா இருப்பதனால நாம நம்மை சதசத்து என்று இங்கே அழைக்கின்ற. உள்பொருள் என்ற முறையில பார்த்தா உயிராகிய நாமும் சத்து தான். என்ன சத்துங்கிறதுக்கு உள்பொருள் என்பது பொருள், அந்த பொருளை சித்தாந்தம் மறுக்கவில்லை. ஆனா சிவபெருமானத்தான் சிறப்பாக சத்துன்னு சொல்லுவோம். உள்பொருளா இருந்தா மட்டும் போதாது, எப்போதும் ஒரே தன்மையில் இருக்க வேண்டும். நாம அப்படி இல்லை, கேவல நிலையில் இருந்தோம், சகல நிலைக்கு வந்திருக்கிறோம், அப்புறம் சுத்த நிலைக்கு போவோம். சுத்த நிலைக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம தன்மையில மாற்றம் இல்லை, நம்மளும் சிவத்தை போல நிலைத்திருப்போம். அது வரைக்கும் நம்ம நிலையாம தானே இருக்கிறோம். ஏன்னா அசத்தை சார்ந்திருப்பதனால அது மாதிரியே நாமளும் அசத்தா நிலையின்றி இருக்கிறோம். இல்லையா, வினைக்கீடான பல்வேறு பிறவிகள்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு பல்வேறு பிறவிகள்ல மாறிக்கொண்டே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பிறவியில் இருக்கும் போது கூட அப்போதாவது நிலையாக இருக்கின்றோமா என்றால் அதுவும் இல்லை. இப்பதான் பார்த்தோம், நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, அதிலே நிலை மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா உடம்பு சார்ந்திருக்கிறோம், உடம்பு அசத்து, அசத்தை சார்ந்தா நாமளும் அசத்து போல நிலையின்றி இருப்போம். அசத்து என்றால் நிலையற்ற பொருள். ஆகவே சத்து இது என்று அசத்து தான் அறியாது. சத்தாகிய சிவத்தை அசத்தாகிய உலகம் என்ன செய்யாது? ஆகா இது சத்தாகிய சிவம் அல்லவா என்று உலகம் அறியாது. ஏன்னா உலகம் ஜடம், அசத்தாகிய உலகம் ஜடம். அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். சத்தாகிய சிவமும் உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அறிவான், அது வேறு விஷயம். எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவான்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு பந்தப்பட்டு கொண்டு அப்புறம் அதிலிருந்து நீங்க வேண்டிய நிலையில சத்தாகிய சிவம் இல்லை இல்லையா. அதான் சத்தை அசத்து அசத்தை அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். சத்து பொருளாக சிவம் அசத்தாகிய உலகத்தை சுட்டி அறிந்து ஒவ்வொரு பொருளாக அறிந்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இயல்பாகவே பந்தப்படாத பொருள். ஆகவே சத்து அசத்தாகிய உலகத்தை சுட்டி அறிய வேண்டியதில்லை. அப்போ அசத்தாகிய உலகத்தை இது உலகம் என்றும் சத்தாகிய சிவத்தை இது சிவம் என்றும் அறிய வேண்டியது எது என்று சொன்னால் அதுதான் உயிர். அசத்து இது, சத்து இது என்று ஓர் சத்து. இது அசத்து இது சத்து என்று ஆராயக்கூடிய பொருள் ஆன்மாவாகிய சத்து ஆகும். பாத்தீங்களா, ஆன்மாவின் இடத்துல சத்துன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அசத்து இது, சத்து இது என்று ஓர் சத்து என்று ஓர்கின்ற, ஆராய்ந்து அறிகின்ற, பகுத்து அறிகின்ற சத்து பொருளாக இருப்பதுதான் உயிர். உயிர் சத்து பொருள் தான். ஏன்னா உள்பொருள் எல்லாமே சத்துன்னு சொல்லப்படும். பதி, பசு, பாசம் மூன்றுமே உள் பொருள் தான். அந்த வகையில மூன்றையும் சத்துன்னு சொல்லலாம், தடையில்லை. ஆனாலும் எப்போதும் ஒரே தன்மையில் இருப்பது பதிப்பொருள் தான். அதனால அதைத்தான் சத்துன்னு சிறப்பித்து சொல்லுவோம். மற்றபடி உள் பொருள்ங்கிற நோக்கில பார்த்தா உயிரும் ஒரு சத்து பொருள் தான். ஆகவே இது உலகமானது நிலையற்ற பொருள் அசத்து, சிவமானது நிலைத்த பொருள் சத்து என்று பகுத்து அறிகின்ற உயிர் ஒரு உள் பொருளே ஆகும் இல்லையா. அது சார்ந்ததன் வண்ணமாக விளங்குவது. உடம்பை சார்ந்தான் இந்த உடம்பே தான் விளங்கும், சிவத்தை சார்ந்தான் சிவமே தான் விளங்கும். சரி, அப்போ சார்ந்ததன் வண்ணமாகத்தான் உயிர் விளங்குவதுன்னா இந்த உயிருக்குன்னு ஒரு இயல்பு எதுவும் இல்லையோ? எதை சார்ந்ததோ அதன் இயல்பே தன் இயல்புன்னு விளங்கும். மற்றபடி உயிருக்குன்னு தனி இயல்பு தனித்தன்மை எதுவும் கிடையாதோ அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் வரும் இல்லையா? ஐயா, உயிர் சார்ந்ததன் வண்ணமா தான் விளங்கும், அது சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய கருத்து. அதுக்காக உயிருக்கு தனித்தன்மைன்னு ஒண்ணு இல்லைன்னு நாம முடிவு பண்ணிட வேண்டாம். உயிருக்கு தனித்தன்மை உண்டு என்ற அரிய கருத்து இந்த பாடல சொல்லப்படுது. இந்த வினாவெல்லாம் நான் எழுப்பிக் கொள்ளவில்லை அன்பர்களே, இது மாதவ சிவஞான சுவாமி எழுப்புகின்றார். எங்க எழுப்புகின்றார் என்றால் மாவாடித்தில் எழுப்புகின்றார். உயிர் சார்ந்ததன் வண்ணமாகவே விளங்குவது என்று சொன்னால் அதற்கென்று தனித்தன்மை இல்லையோ என்று ஒரு தடையை எழுப்புவர்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். எதிர என்ன மாபாடியத்துல எழுப்பிக் கொண்டு விடை பகர்கின்றார்கள். உயிருக்கென்று தனித்தன்மை உண்டு என்று சொல்லி விடைக்கு விடையாக இந்த பாடல் பகுதியை கொடுத்து விடுகின்றார். இந்த சிவபிரகாச பாடல் பகுதியை தான் எந்த எந்த இடம் அதான் அதைத்தான் பார்க்க போறோம். இருள் ஒளி அலா கண் தன்மையதாம். இருள் ஒளி அலா கண் தன்மையதாம். உயிருக்கு ஒரு அருமையான உதாரணம் கண்ணு. உயிர்களாகிய நமக்கு அருமையான உதாரணம் கண். ஏன்னா உயிராகிய நாம நம்மளே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம இன்னும் பக்குவப்படலை. ஆனா அந்த பக்குவ பாதையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம் திருவருளால. இப்போ நமக்கு புலனாகின்ற பொருளை ஊமையாக சொன்னா நமக்கு நல்லா புரியும். கண் இருக்கு பாருங்க, அது சார்ந்ததன் வண்ணமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான பொருள். கண்ணு இருளை சார்ந்தால் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும் இல்லைங்களா. ஆனாலும் இப்படி சார்ந்ததன் மயமாக கண்ணு விளங்கினாலும் அந்த கண்ணுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. என்னன்னா இருளை சார்ந்து அந்த இருளை அறிகின்றது, ஒளியை சார்ந்து அந்த ஒளியை அறிகின்றது, காண்கின்றது. அந்த காணும் தன்மை என்ற தனித்தன்மை அந்த கண்ணுக்கு உண்டல்லவா? கண்ணு இருளை சார்ந்தா இருள்மயமா இருக்கு, ஒளியை சார்ந்தா ஒளிமயமா இருக்கு. இப்படி சார்ந்ததன் மயமா இருக்குது. சார்ந்ததன் மயமா இருப்பதனால அந்த கண்ணுக்குன்னு தனித்தன்மை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இருக்கு. என்ன, இருளை சார்ந்து இருளை காண்கின் காணுதல், ஒளியை சார்ந்து ஒளியை காணுதல் என்று தனித்தன்மை இருக்கிறது அல்லவா, அதுபோலத்தான் உயிரும் சான்றதனமாய் விளங்கினாலும் உயிருக்கென்று தனித்தன்மை உண்டு. தனித்தன்மை இல்லை என்றால் அந்த பொருளே இல்லைன்னு முடிவு ஏற்பட்டுரும். அதனாலதான் நாம அதை நிலைநாட்ட வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஒரு பொருளுக்குன்னு ஒரு தன்மை இல்லைன்னா அந்த பொருளே இல்லைங்கிற முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே உயிரும் சார்ந்த வண்ணமா விளங்கினாலும் அதுக்கும் தனித்தன்மை உண்டு. அசத்தாகிய உலகத்தை சார்ந்து அசத்தாகிய உலகத்தை அறிதல், அது மாதிரி முத்தி நிலையில சத்தாகிய சிவத்தை சார்ந்து அந்த சத்தாகிய சிவத்தை அறிதல், சார்ந்த பொருளை அறிதல் என்கின்ற தனித்தன்மை அதுக்கு இருக்கிறது. அறிதல் அனுபவித்தல், அனுபவம் இதுக்கு மட்டுமே உள்ள தனித்தன்மை அல்லவா. அறிதல் அனுபவித்தல் அதான் இருள் ஒளி அலா கண் தன்மையதான். இருள் ஒளி அலா க இந்த விளக்கத்தை காஞ்சிபுராணத்திலும் சிவஞான சுவாமிகள் வைத்துள்ளார்கள் என்று அடியேன் கூறிஞ்சு ஞாபகம் வருகின்றது. காஞ்சிபுராணத்தை நம்ம தழுவ குழந்த படலத்திலே சித்தாந்த செய்திகள்லாம் வருகின்றன. அந்த படலத்துல சுவாமியே அம்பாளுக்கு சித்தாந்த உபதேசம் பண்ணுவதாக வருகின்றது. அந்த இடத்தை நம்ம பார்க்கணும். அடியேனுக்கு ஒரு ஞாபகம், இருள் ஒளி அலா கண் தன்மையதாம் என்பது ரொம்ப முக்கியமான தொடராக சிவஞான சுவாமிகள் கையாளுவார்கள். ஏன்னா ஆன்மாவுக்குன்னு தனித்தன்மை உண்டு, அதனால அப்பதான் ஆன்மா இருக்கிறதுன்னு உறுதி செய்யப்படும். அதான் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சில சமயவாதிகள் முத்தியில ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்டு விடுகிறது, அப்ப ஆன்மானே ஒரு பொருள் இல்லைம்பார்கள். ஆன்மானே ஒரு பொருள் இல்லைன்னா அப்ப முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற பொருள் எது இல்லையா? அப்ப அந்த முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு அங்கு ஆன்மா இருந்தாகணும். ஆகவே சத்தை சார்ந்து சத்தை அறிவதாகவும் அசத்தை சார்ந்து அசத்தை அறிவதாகவும் அனுபவிப்பதாகவும் உள்ள பொருளாக ஆன்மா இருக்கிறது. இருள் ஒளியலா கண் தன்மையலா என்று அருமையான ஒரு தொடர். அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமி. ஆசிரியர் இன்னும் ஒருபடி மேல போய் நமக்கு அற்புதமா, சதசத்துங்கிற பேர் என்னன்னா அசத்தையும் அறியும் சத்தையும் அறியும், அதனால சதசத்துயா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகாம அசத்தின் சார்பு நமக்கு சிறந்த சார்பு அல்ல, இது ஒரு இடைப்பட்ட சார்பு தான். நமக்கு சிறந்த சார்பு எதுவென்றால் சத்தாகிய சிவத்தை சார்வதுதான். ஆகவே அசத்தை சார்ந்து வாழும் போது அந்த வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒரு பள்ளியிலே படிப்பவன் தான் இருக்கும் வகுப்புக்கு கடந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்வது போல இல்லையா, இந்த உலக வாழ்க்கையை இதை கடந்த சிவச்சார்பான சத்து சார்பான வாழ்க்கைக்கு இந்த அசத்து சார்பான உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த பக்குவ ஆன்மா என்ன செய்யும் என்றால் வந்து இந்த வாழ்க்கையை முறையாக சிவநெறிப்படி வாழ்ந்து அதனால் சிவனுடைய திருவுருளை சார்ந்து இந்த அசத்தில் நின்றும் தன்னை விடுவித்துக் கொள்ளும். சத்தை துணை கொண்டு அசத்திலிருந்து ஆன்மா தன்னை விடுவித்துக் கொள்கிறது. எனவே ஆன்மாவை சதசத்து என்று சொல்ல வேண்டும் என்று ரொம்ப ஒரு இந்த ஞான நெறியில நாம ஊக்கமாக ஈடுபடுகின்ற முறையிலே நமக்கு இந்த சதசத்துங்கிறதுக்கான காரணத்தை ஆசிரியர் சொல்கின்றார். அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமி என்று சொல்கின்றார். அடுத்த பாடல் அதைத்தான் வலியுறுத்துகின்றார். ஆன்மாவுக்குன்னு அறியக்கூடிய தன்மை இருக்கிறது, அதை நேரடியா சொல்லாம அப்படியே உலகியல் ஓமையிலேயே சொல்லிக்கிட்டு போகின்ற பாங்கு இலக்கிய சுவை மேலோங்கி விளங்குகின்றது. விஷயமும் என்னன்னா ரொம்ப எளிதாகும் இன்பமாகவும் இருக்கும். நேரடியா விஷயத்த சொன்னா கடினமாக தோன்றும், அதை ஓமை மூலமா மட்டும் வச்சு சொல்லிட்டு போனா ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படி ஓமையை மட்டும் சொல்லி ஓமேயத்தை உய்து உணர்ந்து கொள்ளும்படியாக வைத்தல், அது ஒரு அழகு கவிதைக்கு, அது ஒரு அழகு. அழகைத்தான் அணின்னு சொல்லுவாங்க, அதை பிரிது மொழிதல் அணி. நம்ம என்னமோ கேட்டோம், இவர் வேற ஏதோ சொல்லிட்டு போறாரே அப்படின்னு சொன்னா என்னன்னா, அரசன் வந்து தனக்குரிய இடத்துல அவன் ஒரு செயலை செஞ்சாதான் அவன் அதுல வெற்றி காண முடியுமா, அல்லது எந்த இடத்துலயும் செய்யலாமா, இடம் பொருள்லாம் பார்க்காம எதனாலும் ஈடுபடலாமா என்று சொன்னார். வள்ளுவர் சொல்வார், நெடும் புணலுள் வெல்லும் முதலை, அடும் புணலின் நீங்கின் அதனை பிற. தண்ணியில இருக்கிற வரைக்கும் முதல்லதான் ராஜா, எந்த மிருகத்தினாலும் அது ஜெயிச்சிடும். தண்ணியை விட்டு நீங்கி அதுவும் தண்ணியை விட்டு ரொம்ப எட்டக்க போனா சாதாரண மிருகங்கள் கூட அதை கொன்று போட்டு விடும் என்று சொல்லி அதோட முடிச்சுட்டார். முதலையை பத்தி நமக்கு சொல்ல வருகின்றாரா, அதுதான் வள்ளுவரின் நோக்கமா, ஏதாவது முதலை சம்பந்தமான அதிகாரமா, அதிகாரத்தில் ஏதாவது முதலைன்னு பேர் இருக்கா அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் இருக்காது, இடம் அறிதல் தான் பேர் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, அங்கே முதலை ஓமையாக சொல்லப்பட்டது, முதலை ஓமையாக சொல்லப்பட்டது, அது மூலமாக ஓமைய அது மாதிரி அரசனும் தான் இருக்கின்ற இடத்துல தான் இல்லையா, இடமறிந்து தனக்கு சாதகமான இடமறிந்து அவன் செயல்பட வேண்டும். சாதகமற்ற இடத்துல போய் செயல்பட்டான்னா அவன் தோல்வி அடைவான் என்பது அங்கு கருத்து பெற வேண்டிய ஓமேயம். அத மாதிரி இங்க உலகத்தை சார்ந்த போதும் சரி, சிவத்தை சார்ந்த போதும் சரி, அந்தந்த பொருள்களை அறிந்து அனுபவிக்கும் தனித்தன்மை ஆன்மாவுக்கென்று உள்ளது. அதை எப்படி சொல்றாருன்னா, கண்ணுதானே ஆன்மாக்கு ஓமை பார்த்தோம், இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குற கண்ணு, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்கினாடும், கண்ணுக்கென்று ஒளி உள்ளது. சூரிய ஒளி கண்ணுக்குன்னு ஒளியை கொடுக்கவில்லை, கண்ணொளிக்கு அது காட்டாக இருந்து துணை புரிகின்றது. அது காட்டினாதான் கண்ணும் காண முடியும். அதுதான ஆன்மாவுக்கு அது ஓமையா இருப்பதற்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. ஆன்மாவுக்கு அறிவு இருக்குங்கிறோம், ஆனா இறைவன் அறிவித்தால் தான் அறியுங்கிறோம். என்னையா அப்படி சொல்றீங்க? இதுக்கு நீங்க ஆன்மாவுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சிலர சரிப்படுகின்றார். இப்ப என்னன்னா, தானா செய்ய முடியாது, ஆனா துணை செஞ்சா செய்ய முடியும். அந்த மாதிரி பொருள் எதுவும் இல்லையா உலகத்துல? இருக்கே, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கண்ணே இருக்கிறது, கண்ணுக்கு காணும் தன்மை உண்டா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா உண்டு. ஆனா எப்ப காணும்? சூரிய ஒளி காட்டினால் காணும். காட்டாவிட்டால் சூரிய ஒளி இல்லாத நிலை, மின்விளக்கு ஒளி இல்லாத நிலை, இருள் சூழ்ந்த நிலை, அந்த இடத்துல ஒண்ணும் காண முடியலையே. வெளிச்சத்துல அவ்வளவு தெளிவாக கண்டு வந்த கண் இருளில் மாட்டிக்கொண்டால் ஒன்னும் காண முடியலையே. இப்ப கண்ணுக்கு காணும் தன்மை உண்டு, ஆனால் கதிரவனுடைய காட்டினால் காணும். அது மாதிரிதான் உயிர்களாகி நமக்கு அறிந்தன்மை உண்டு, ஆனா அவன் அறிவித்தால் மட்டுமே அறிவோம், இல்லாத அறிய மாட்டோம். அதான் கண்ணை வைத்து சொல்கின்றார். கண்ணுக்கென்று ஒளி உண்டு, கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் கண்ணால் காண முடியாது என்பதற்காக கண்ணுக்கே ஒளி இல்லை, என்ன கதிரவன் ஒளிதான் முடிவு பண்ணக்கூடாது. அதான் இந்த பாடல் சொல்ல வருகின்ற கருத்து. கண்ணொளி விளக்களித்து காட்டிடும் எண்ணில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் என்றாம். கண்ணொளியையே விளக்குதாயா அளிக்கிறது, கொடுக்கின்றது இல்லையா? விளக்கொளிதான் என்ன பண்ணுது, கண்ணுக்கே ஒளி கொடுத்து அந்த கண்ணுக்கு காட்டவும் செய்யுது. அப்படின்னு சொன்னா அப்ப என்ன முடிவு ஏற்படும்? கண்ணுக்குன்னு ஒளியே இல்லை அப்படின்னு ஏற்படும். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? ஏன்னா ஒரு அனுபவம் காட்டுறேன் பாருங்க, அந்த அனுபவத்து மூலமா நமக்கு நல்லா தெரியும் கண்ணுக்குன்னு ஒளி உண்டு. விளக்கொளி துணைதான் செய்த ஒளிய, கண்ணுக்கு அது ஒளிய என்ன செய்யல, கண்ணுக்கு ஒளியே இல்லை, விளக்குதான் கண்ணுக்கே ஒளி கொடுக்க, அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு ஒரு அனுபவம் காட்டுகின்றார் ஆசிரியர், அருமையாக காட்டுகின்றார். விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்றே கண்டிடும். என்ன அப்படின்னா, விளக்கொளி கலந்த பொருள்களை இல்லையா கண்ணானது எட்டக நின்றும் காணும் இல்லையா? ஒரு அவர் இருக்கிற இடத்துல விளக்கொளி இல்லை, இரவு நேரம் அவர் லைட்டை போடல வச்சுப்போம், ஆனா அடுத்த அறையில விளக்கு எரிகின்றது. அப்போ அந்த அறையில் இருந்து கொண்டு இந்த விளக்கோடி கலந்திருக்கின்ற பொருள்களை அந்த கண் பார்க்கத்தானே செய்கின்றது இல்லையா? கண்ணிலே அந்த விளக்கோடி நிறைந்து கலக்காவிட்டாலும் காண வேண்டிய பொருள்களில் தான் அந்த விளக்கோடி நிறைந்து கலந்திருக்கிறது என்ற போதிலும் கூட அந்த விளக்கோடி கலந்த பொருள்களை கண்ணானது அகல நின்று காணத்தானே செய்கிறது. எனவே கண்ணுக்கு ஒளியே கிடையாது, விளக்கொளிதான் கண்ணுக்கு ஒளியே தருகிறது என்று சொல்வது தவறு. கண்ணுக்கு ஒளி உண்டு, ஆனால் விளக்கொளியின் துணை கண்டிப்பா தேவை. துணை செய்கிறத ஒளிய விளக்குதான் கண்ணுக்கே ஒளி கொடுக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விளக்கொளி கலந்த பொருள்களை கண்ணானது அகல நின்று தள்ளி நின்று காணத்தான் செய்கிறது. வேறு காணா, வேறு காணான்னு சொல்றேன்னா, விளக்கொளியின் துணையின்றியும் கண்ணொழியால் காண முடியாது. விளக்கொளி கண்ணுக்கு ஒளி கொடுக்கல, அதே சமயத்தில் விளக்கொளியின் துணையின்றியும் கண்ணால காண முடியாது, வேறு காணா. எனவே முடிவாக சொல்கிறார், கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்று அன்றே. ஒரு உருவத்தை அறியணும்னா கண்ணொளியும் விளக்கொளியும் ஒன்றா கலக்கணும். ஒன்றா கலக்கணுங்கிறதுக்கு கருத்து என்னதில்லை, ரெண்டும் ஒரே ஒளிதான் என்பது அல்ல, ரெண்டு ஒளியும் பிரிக்க முடியாமல் ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றது. இப்ப கதிரவனொளியும் நம்ம கண்ணொளியும் பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கின்றது. இது கூட முத்தி நிலையில சிவம் உயிர் கலப்புக்கு ஒரு ஓமை இல்லையா? காட்டும் ஒளியும் காணும் ஒளியும் கலந்திருப்பது மாதிரி உணர்த்துகின்ற சிவமும் உணர்த்த உணரும் உயிரும் ஒன்றை கலந்திருப்பது முத்தி நிலை. ஆகையினாலே கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்திருக்குங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிடக்கூடாது? கண்ணுக்கே ஒளி இல்லைன்னு அர்த்தம் பண்ணிருக்க கூடாது, ரெண்டு ஒளியும் ஒண்ணுதான் பண்ணக்கூடாது. கண்ணொளி வேறு, விளக்கொளி வேறு. ஒரு உருவத்தை காணும் பொழுது அந்த கண்ணொளி விளக்கொளி இரண்டும் பிரிக்க முடியாதபடி கலந்துள்ளன என்பதுதான் உண்மையான கருத்து. ஆக இந்த பாடலை பார்த்தா கண்ணொளி பற்றியும் விளக்கொளி பற்றியும் தான் பேசப்பட்டுள்ளது. உயிர் அறிவு பற்றியோ சிவபெருமான அறிவு பற்றியோ பேசப்படவில்லை. ஆனா இங்க கண்ணொளியும் விளக்கொழியும் மட்டும் எடுத்து சொல்வது ஆசிரியர் கருத்து அல்ல. இதை ஓமையா காட்டி இத மாதிரி தான் கண்ணொளி மாதிரி தான் உயிர் அறிவு, விளக்கொழி மாதிரி தான் சிவஞானம் என்று பெற வைக்கின்றார். அங்க முதலையனுடைய இயல்பை சொல்ல வருவது திருவள்ளுவரின் கருத்து அல்ல இல்லையா. நிறைய பாடல்கள் இப்படி பிரிதிமொழி அணிந்து வச்சிருக்கிறார். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயும் இல்லையா. வலிமையான வண்டியினுடைய அச்சாணி கூட முறிந்து போகும் இல்லையா. சாகாடுனா வண்டி, சாகாடுனா என்ன வண்டி, சாகாடும் அச்சிரும் வண்டியும் என்ன செய்யும், அச்சு முறிந்து போகும். வண்டியும் போது வண்டியினுடைய வலிமையை குறித்தது. அப்ப வலிமையான வண்டியும் அச்சு முறிந்து போகும். வலிமையான வண்டினா அப்போ அது மேல ரொம்ப பாரத்தை ஏத்திட்டாங்களோ அதனால முறிஞ்சிட்டுதோ, வலிமையான வண்டி தான் ஆனா பெரிய பெரிய பாரத்தை ஏத்திருப்பாங்க போலக்கு, லோடு அதிகமாயிட்டு போல, ஓவர் லோடு, அதனால இந்த வலிமையான வண்டியும் அச்சு முறிஞ்சிட்டு போலக்கண்ணா. பெரிய பாரம்னா இல்ல என்ன, மயில் தொகை தான், மயில் தொகை தான். அப்ப மயில் தொகை ஏத்திய வண்டியும் அப்ப அந்த உண்மை ரெண்டு பொருளை குறிச்சுதான் பரிமேலகர் ரொம்ப நயமா சொல்றார். வலிமையான வண்டியும் அப்படின்னு வண்டியினுடைய வலிமையும் அந்த வண்டியும் உள்ள உண்மை குறிக்குது. மயில் தொகை ஏற்றிய வலிமையான வண்டியும் மயில் தொகையினுடைய மென்மையையும் அந்த உண்மை குறிக்கிறதா, வண்டியினுடைய வலிமையும் அந்த உண்மை குறிக்கிறது, ஏற்றப்பட்ட மயில் தொகையின் மென்மையையும் அது குறிக்கிறது. எவ்வளவு ஆழ்ந்து நோக்கி இருக்கின்றார் பாருங்க. மென்மையான பொருள் அப்படி என்பதற்காக அதையே அதிகமாக ஏற்றுவிட்டால் இல்லையா, அது என்ன செய்து எல்லாம் ஒன்னு சேரும் போது அதனால பிறருடைய வலிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எளிமையானவர் தானே எளிமையானவர் தானே பல பேரை ஒதுக்குனா, ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் அது அரசனுக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்று சொல்ல வருகின்ற கருத்துக்கு என்ன சொல்றார், அதிகமாக மயில் தொகை ஏற்றப்பட்ட வலிமையான வண்டியின் அச்சும் கூட முறிந்து போய்விடும். மென்மையான மயில் தொகை ஏற்றப்பட்ட வலிமையான வண்டியின் அச்சும் முறிந்து போய்விடும். எப்போ அளவுக்கு அதிகமாக ஏற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியும் மயில் தொகை போயிட்டு சொல்லுவோம் முடிச்சிட்டார். ஆனா கருத்து என்ன, வண்டி அச்சு பத்தியோ மயில் தொகை பத்தியோ சொல்ல வேண்டியதில்லை. அரசன் வந்து பலரையும் என்ன செய்யக்கூடாது, பகைத்திடக்கூடாது, எளியவர் தானே எளியவர் தானே அப்படி அத மாதிரி இங்க கண்ணொளி விளக்கொலி மட்டும் சொல்லிட்டு ஆசிரியர் நிறுத்தி கொண்டார். ஆனால் கருத்து என்ன, விளக்கொலிக்கு சிவஞானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், கண்ணொளிக்கு உயிரறிவை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. சிவஞானம் உணர்த்தினாலன்றி உயிரறிவு உணராது என்பதற்காக உயிருக்குன்னு அறிவே கிடையாது, சிவம்தான் உயிருக்கு அறிவையை கொடுக்கிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. சிவஞானம் உயிரறிவுல ஒன்றி கலந்திருக்கு, அதனால சிவஞானமும் உயிரறிவும் ஒன்றுதான் சொல்லக்கூடாது. எப்படின்னா கண்ணொளி விளக்கொளி போல, அது காட்டு மொழி காணும் ஒளிங்க மாதிரி, அவன் அறிவு உணர்த்தும் அறிவு நம்ம உணரும் அறிவு. ஆக அடுத்த பாடல்ல இந்த ஆன்மா சொல்றமே, ஆன்மா உயிர் இது எங்க இருக்குது உடம்புல அப்படின்னா, உடம்புல ஓரிடத்துல இருக்குது அப்படிம்பாங்க சிலர். இல்ல அங்கயா உடம்பு பூரா நிறைந்திருக்குமாங்க இன்னொரு சாரர். உடம்புல மட்டுமா, எல்லா இடத்திலும் நீக்கமின்றி இருக்கிறது உயிர்மாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லைங்க, உயிரே ஜடம் தான் அப்படிமாங்க இன்னொரு சாரா. இந்த கருத்துகள் எதையும் நல்லோர்கள் சொல்ல மாட்டார்கள். நல்லோர்கள் நீங்க சொன்னது சிவஞானிகளை. திருநீற்று பதிகத்துல திருக்கடை காப்புல சொல்லுவார் இல்லையா, பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னலோடு உற்ற தென்னனுடன் உற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே என்று சொல்வார். அந்த நல்லவர் என்பது இந்த சிவனடியார்களை குறித்தது, பொதுவான நல்வினியாளர்களை குறிக்கல, அடியார்களை குறித்தது. அதை மாதிரி இங்க நல்லோர்கள் போது சிவஞானிகளை குறிக்கிறது. நல்லோர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். உடம்புல ஓரிடத்துல உயிர் இருக்குன்னா அது உருவமுடைய பொருளா இருக்கும், உயிர் உருவமுடைய பொருளா கிடையாது இல்லையா. சரி, உடம்பு முழுக்க நிறைந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப பெரிய உடல்ல இருக்கிற உயிர் பெருசு, சின்ன உடல்ல இருக்கிற உயிர் சிறுசுன்னு ஆகும். உடம்புல ஒரு உறுப்பு குறைஞ்சதுன்னா அப்ப உயிரும் தன் அளவுல குறையுதுன்னு அர்த்தமாயிருக்கும் இல்லையா. ஆமா, அப்போ உடம்புல ஓரிடத்துல உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உருவமுடைய பொருளாயிரும். என்ன உடம்பு முழுக்க நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா, பெரிய உடம்பு யானை உடம்புல இருக்கிற உயிர் பெருசு, எறும்பு உடம்புல இருக்கிற உயிர் சிறுசு, உயிரின் அளவுகள், உயிருக்கு உயிர அளவு வேறுபாடு வந்துடும். ஒரு உறுப்பு குறைஞ்சா உயிரின் அளவும் குறையுதுன்னு ஆகும். அதனால உருவம் முழுக்க நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லக்கூடாது. ரொம்ப சுவையான விஷயம், சித்தியாரில விரிவா விளக்கப்படுது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பாட்டு சித்தியாரில நாலாம் சூத்திரத்துல. உடம்புல ஓரிடத்துலதான் உயிர் இருக்கிறதுங்கிற கருத்து சொல்லப்பட்டு அந்த கருத்தை ஏன் சொல்லக்கூடாது, சொன்னா என்ன பொருந்தாமை வருகிறது அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு, தனியா ஒரு பாடல்ல. ஏன் உடம்பு முழுக்க அப்ப ஓரிடத்துல இருக்குன்னு சொன்னா தானே பிரச்சனை, உடல் முழுக்க உயிர் நிறைந்திருக்குது ஐயா. உச்சந்தடையில தொட்டாலும் உணர்வு வருது, உள்ளங்காலில தொட்டாலும் உணர்வு வருது, அப்புறம் ஏன் உடல் முழுக்க உயிர் நிறைந்திருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா தடை எழுப்பி சொன்னா வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி பெரிய உடல்ல உயிர் பெருசா இருக்கும், சின்ன உடல்ல சிறுசா இருக்கும், உறுப்பு குறைஞ்சா உயிரின் அளவு குறையும், இப்படிலாம் தடைகள் எழுப்பி இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல். அப்போ உடம்புல ஓரிடத்தில் இருக்குன்னு சொன்னாலும் பொருந்தர உருவமுடைய பொருளாயிரும், உடல் முழுக்க இருக்குன்னு சொன்னாலும் பல பிரச்சனைகள் வருது. உடலுக்குள்ளே இருக்கு, புறம்பும் இருக்கு, உள்ளும் புறம்பும் ஒளிவர எங்கும் நிறைந்திருக்கிறது சொன்னா ஏன் அஞ்சு அவத்தை படணும்? உயிர் நான் கனவு எங்கும் இருக்க, பேரறிவோடு இருக்க வேண்டியதானே, எங்கும் இருக்கின்ற சிவபெருமான் மாதிரி இல்லையா? பொறிகளின் துணை கொண்டு அறிதல், அதுவும் தொடர்ந்து அறிய முடியாம கொஞ்சம் கொஞ்சமா கருவிகளை விட்டு அஞ்சவத்தை அடைதல், ஏன் இதெல்லாம்? அப்ப எங்கும் இருக்கிறதுன்னு சொன்னாலும் பொருந்தாது. அப்போ அதுக்கு அறிவே கிடையாது, கடைசியில வெறுத்து போய் உயிருக்கு அறிவு இருக்குன்னு சொன்னாதானே பிரச்சனை, அறிவே கிடையாதுன்னா அப்ப அனுபவம் எப்படி நிகழும்? அதுவும் நடைமுறைக்கு பொருந்தாது. இப்படியெல்லாம் நல்லவர்கள் சொல்ல மாட்டார்கள். இத்தனை முரண்பாடுகளும் இன்றி உயிரை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார், என்னன்னா, ஒளி தரும் உபலம் போலும், ஒளியை தரும் படிகம் போல. படிகம் எந்த பொருளை சார்ந்ததோ அந்த பொருளின் ஒளியை, நிறத்தை தன்னுடைய நிறமாக பிரதிபலித்து காட்டும். அதுபோலத்தான் பெத்த நிலையில உடம்பை சார்ந்தால், அதுவும் உடம்புன்னு பொதுவா சொல்றதை விட, எத்தனை கருவிகளை சார்ந்துள்ளது, 35 கருவிகளை சார்ந்துள்ளதா? அப்ப நனவு நிலையில இருக்கும், நல்ல விடயங்களை அறிந்து கொண்டு சுறுசுறுப்பா செயல்பட்டுக்கிட்டு நனவு நிலையில இருக்கும். இல்லங்க ஐயா, அந்த 35 கருவிகள்ல ஒரு 10 கருவிகளின் சார்பு நீங்கி போயிட்டுது, 25 கருவிகள் தான்னா கனவு கண்டு கொண்டு இருக்கும். அதுவும் அதுலயும் 22 கருவிகளை விட்டாச்சு, 3 கருவிகள் கூட தான் சேர்ந்துருக்குன்னா உறங்கி கொண்டு இருக்குது. அதுலயும் ஒரு கருவியை விட்டுட்டுதுன்னா நல்லா உறங்குது, பேர் உறக்கம். அந்த ஒரு கருவியை விட்டுட்டுதுன்னா உயிர் படங்கள்ல இருக்குது. அப்போ உடம்பை சார்ந்து அதுல எத்தனை கருவிகளை சார்ந்து இருக்குதோ அந்த கருவிக்கு, அந்த அளவுக்கு தான் உயிருக்கு அறிவு விளங்கும். முத்தி நிலையில, இது பெத்த நிலையில சரி, முத்தி நிலையில தத்துவ சுத்தி அடைந்து இத்தனை கருவிகரணங்களையும் விட்டுவிட்டு இறைவன் திருவருளில் கடந்து விட்டால் அப்போதுதான் உயிருடைய உண்மையான வியாபகம் வெளிப்படும். அப்ப உயிர் வியாபக பொருள் தான், அதை வெளிப்படையா நம்ம நூல்கள்ல சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, வியாபகம் முழுக்க அறிவு விளங்குனாதானே அதை வியாபக பொருள் சொல்வது சிறப்பு. சிவத்தை மட்டும் வியாபக பொருளாங்க, அவன் வியாபகம் முழுக்க அவனுடைய பேரறிவு வெளிப்படுகிறது. அதான் அனைத்தையும் ஒருங்கே அறிகின்றான். நமக்கு இப்போ சிவபிரகாசத்தை உள்ளிருந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றான், அவன் தான் உணர்த்துறான். உலக பொருளையே அவன் தான் உணர்த்தணுங்கும் போது சித்தாந்த தத்துவ பொருளை அவன் தான் உணர்த்தி ஆகணும், உணர்த்தி கொண்டிருக்கின்றான் இல்லையா? அதை மாதிரி ஒவ்வொரு உயிருக்கு அதற்கு என்ன தேவையோ அதை தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றான். அந்தந்த உயிரின் தேவையை அறிந்து ஓரறிவு உயிர் முதல் இல்லையா தேவர்கள் வரை அவரவருக்கு ஏற்ற அனுபவங்களை ஒருங்கே ஊட்டி கொண்டிருக்கின்றான். அப்ப எல்லா இடத்திலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியது நிலையா அவனை வியாபகம்னு சொன்னா அது பொருத்தம் இல்லையா? நம்மளை வியாபகம்னு சொன்னா, நம்ம வியாபகம் தான் இல்லைன்னு சொல்லல, என்ன ரகசியம்னு கேட்டீங்கன்னா, எது நித்த பொருளோ அது வியாபக பொருள், அவ்வளவுதான். வியாபக பொருள் இல்லையா, ஒரு இடவரையறைக்கு உட்பட்ட பொருள். ஒரு இடவரையறைக்கு உட்பட்ட பொருள்னா அது வியாபகம் இல்லை. ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய பொருள்னா அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளா இருக்கும். விஷயம் அதுதான், இடவரையறைக்கு உட்பட்ட பொருள்னா அது காலவரையறைக்கு உட்பட்ட பொருளா தான் இருக்கணும், தோன்றி இருந்து அழியக்கூடியது. இடவரையறை கடந்த பொருள், காலவரையறை கடந்த பொருள்னா அது இடவரையறையும் கடந்த பொருள் தான். உயிருக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது இல்லையா, உயிர் நித்த பொருள் தானே. பதியினை போல் பசுபாசம் அனாதி. அப்ப மூன்றும் வியாபக பொருள்னாலும் சிவத்தை மட்டும் ஏன் வியாபகம்னு சிறப்பா சொல்றோம்? மூன்றும் சத்து பொருள் தான், ஏன்னா உள் பொருள், அதனால சத்து பொருள் தான். ஆனா சிவத்தை மட்டும்தான் சத்து பொருள்மோ? உள்ள பொருள் மட்டும் இல்ல, என்றும் தன் நிலையில் மாறாத பொருளா இருப்பதனால. அது மாதிரி வியாபக பொருளா இருப்பது மட்டுமல்ல, வியாபகம் முழுக்க பேரறிவு விளங்கும் பொருளாக இருப்பதனால சிவத்தை தான் வியாபகம்னு சிறப்பா சொல்லுவோம். அப்ப உயிர்களை அவனுக்கு, அவனுக்குள்ள வியாபியமா அடங்கி இருக்குதுன்னு சொல்றமா அது எதுக்கு அப்படின்னா, அதனுடைய நோக்கம் மாபாடித்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், அவன் உணர்த்தினால்தான் நம்ம உணர முடியும். அவன் உணர்த்தாவிட்டா உணர முடியாதே. அதனால அவனுக்குள் நாம வியாபியம்னு சொல்றோம் ஒழிய அது அளவை வச்சு சொல்றதில்ல, சைஸை வச்சு சொல்றதில்ல. வியாபகம் வியாபியம் அறிவு நிலையை வைத்து சொல்வது. அவன் உணர்த்தினாதான் நாம உணர முடியும். மாபாடித்துல இருக்கு, அதை பார்ப்பதற்கு திருவருள் கூட்டி வைக்கும் போது நாம அந்த பகுதியை பார்க்கலாம். அவன் உணர்த்தினால்தான் நாம உணர்றோம், அதனால அவனுக்குள்ள வியாபியம். அதனால அருமையா ஓமையெல்லாம் சொல்வார்கள் ஆசிரியர் பெருமக்கள், குளம் முழுக்க பாசி நிறைஞ்சிருக்கிறது சொன்னால் குளமே அங்க தென்படாது, முழுக்க பாசி தான் தென்படும். ஒரு கல்லை விட்டு எரிந்தால் கல்பட்ட இடத்துல மட்டும் பாசி விலகி அந்த குளம் தெரியும் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பாசி மூடிடும். அத மாதிரி இந்த கருவிகரணங்களை சார்ந்த இடத்துல மட்டும் அந்த மலமறைப்பு நீங்கி ஆன்மா, ஆன்மான ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அந்த அறிவு வெளிப்படும். ஆமா குளம் தண்ணி இருக்குதுங்க மாதிரி ஒரு காட்சி தெரிவது மாதிரி அவன் ஆன்மா இருக்குதுன்னு அறிவு வெளிப்படும் கருவிகரணங்கள் சேர்ந்த இடத்துல மட்டும் இல்லையா. மற்றபடி எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. வானொலி நிலையம் தொலைக்காட்சி நிலையங்கள் நிகழ்ச்சியில ஒளிபரப்புறாங்க, எல்லா இடத்துலயும் அந்த அலைகள் ஒளிபரப்பப்பட்டு போய்கிட்டு தான் இருக்கு. எந்த இடத்துல அந்த தொலைக்காட்சி பெட்டியை வச்சு இல்லையா நாம அத வந்து ஆன் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும் அந்த அலைகள் பெறப்படுகின்றன, அது வந்து காட்சிகளாக காட்டப்படுகின்றன. அப்போ அந்த பெட்டி அங்க தொலைக்காட்சி பெட்டி இருக்கணும், அப்பதான் அதை வெளிப்படுத்த முடியும். அது மாதிரி ஆன்மாறிவு வெளிப்படுவதற்கு அந்த தனு கரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது வெளிப்படுது இல்லையா. அதனாலதான் படிகம் மாதிரி சார்ந்ததன் தன்மையாகத்தான் விளங்குவோம். ஓரறிவு உள்ள உடம்பை சார்ந்திருக்கிறதா ஓரறிவு அளவுக்கு அதுக்கு விளக்கும், ஈரறிவு உள்ள உடம்பை சார்ந்திருக்கிறதா அது மாதிரி ஆறறிவு உள்ளது தேவ பிறவியா மனித பிறவியா சார்ந்த பிறவிக்கு தகுந்தபடியான அறிவு விளக்கும். அதான் ஒளி தரும் படிகம் போலும் உபலம் போலும், உபலம் என்பது படிகம் அப்படிதான் சொல்லுவார். அந்த வியாபகம் எப்ப வெளிப்படும், நான் முத்தியில தான் வெளிப்படும், அப்பமும் அவன் உணர்த்ததான் அது உணரும். ஆகவே அவனுக்கு அது வியாபியமா அடங்கி இருப்பது தான். சரி, அப்புறம் ஐந்து அவத்தை இதோட ஆன்மா பற்றிய செய்திகள் 59வது பாடலோடு 52வது பாடல் தொடங்கி 59வது பாடல் வரை அந்த 8 திருப்பாடல்களிலே ஆன்மா குறித்த செய்திகளை ஆன்மாவின் இயல்புகளை எல்லாம் தெளிவாக சொல்லி அருளினார். ஆன்மாவானது ஸ்தூல உடல் அந்த கரணம் ஐம்பொறிகள் பிராணவாயு இவற்றுக்கெல்லாம் வேறானது. இது வினைக்கு ஏற்ற உடலுக்குள்ளே இருந்து கொண்டு இறைவன் திருவருள் உணர்த்த உணர்வது, தானாகவும் உணர்வது கிடையாது, உணர்வே அற்ற ஜடமும் கிடையாது. ஆன்மா தனித்தும் காண முடியாது, பொறிகளின் துணை கொண்டு மட்டும் காண முடியாது. இறைவனும் வேண்டும், உணர்த்துவதற்கு பொறிகளும் வேண்டும், மூணு சேரும்போதுதான் உணர முடியும் என்றெல்லாம் அருமையான பல கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லி அந்த சார்ந்ததன் வண்ணமாக ஆன்மா விளங்கினாலும் அதுக்குன்னு தனித்தன்மை உண்டு, சார்ந்த பொருளை அறிதல் அனுபவித்தல் என்றெல்லாம் அருமையாக சொன்னார்.